முருகப்பெருமான் தாரகனுக்கு விடை சொல்வதைப் போலவே சில கருத்துக்களை சொன்னதிலே இருந்து ஒரு சிறு பகுதி பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்னதை போல வேதம் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படை. அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே தான், வேத தர்மம் அல்லது வேத நெறியிலே தான் இந்த உலகம் நடக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணை. வேதங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இதிகாச புராணங்கள் சொல்லுகிறது என்று பார்த்தோம். அதில் இடைநடுவே அங்கெங்கே இந்த வேத கருத்துக்களை எல்லாம் அதை விளக்குவதற்காக கொண்டு வந்து வியாசாச்சாரியர் கொடுக்கின்றார். வேதத்துக்கு ரெண்டு பகுதியாக பிரிப்பார்கள், ஒன்னு பூர்வபாகம் இன்னொன்னு உத்தரபாகம். இந்த பூர்வபாகம் என்று சொல்லக்கூடியது கர்மகாண்டம் என்று சொல்லப்படும், உத்தரபாகம் என்று சொல்லக்கூடியது ஞானகாண்டம் என்று சொல்லப்படும். அல்லது இது ரெண்டு விதமா சொல்லலாம், பிரவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது ஒன்று, நிவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது மற்றொன்று. பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்மகாண்டங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ, என்ன என்ன செயல்களை செய்ய வேண்டும், எதை எது செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதெல்லாம் பிரவிருத்தி மார்க்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று இருக்கக்கூடிய தன்மைகளை இறைவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடியது பிரவிருத்தி மார்க்கம், கர்மகாண்டம். இதெல்லாம் இதை இதை ஸ்தோத்திரங்கள், இது யாக யஜ்ஞாதிகள், இது உண்டு, இதை இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்று ஞான மார்க்கம், மோட்சத்தை அடைவதற்காக இறைவன் மீது ஆசை வைத்திருப்பவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ, அந்த விசாரம் ஞான விசாரம் தத்துவ விசாரம் எதை செய்ய வேண்டுமோ, விவேகம் வந்த அந்த ஞானிக்காக தத்துவ விசாரத்திற்காக உத்தரபாகம் என்று ஞான காண்டமாக இருக்கும். அதைத்தான் நம்ம அதனுடைய முடிவு வேத அந்தம், அந்தம் முடிவு, வேதங்களினுடைய முடிவு என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் இதை பத்தி பேசல. காரணம் என்னன்னா, ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவுக்கு எங்கே போறது? ஆரம்பம் என்ன? பிரவர்த்தி மார்க்கமாக இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதற் பகுதி, ஆரம்பமான பூர்வபாகம். இந்த பூர்வபாகத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பூர்வபாகத்தை முதல்ல வேதம் இரண்டு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று பூர்வபாகம் இன்னொன்று உத்தரபாகம், அதாவது பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். இந்த பிரவிருத்தி மார்க்கத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று ரெண்டாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி, இப்படித்தான் செய்ய வேண்டும், என்ன என்ன செய்ய வேண்டும். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கப்பட்டதுக்கு நிஷேதம் அப்படின்னு பேர், விதி நிஷேதம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். இந்த விதி என்று சொல்லக்கூடியதுல தர்மத்தை பின்பற்று, சத்தியம் பேசு, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது இப்போ இதை செய், இதை செய், இதை செய்னு எதை சொல்லப்பட்டிருக்குமோ அதெல்லாம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கும். நிஷேதம் என்று சொல்லக்கூடியது விளக்குதல், இது இது செய்யாதே, அஹிம்சை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறன்மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தர்மம், ஒரு நியதி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒழுங்கு, அதாவது இந்த தர்மம் நியதிங்கிறது ஒரு ஒழுங்கு, ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று ஒரு ஒழுங்கு, இதுக்கு ஒரு வரைமுறை, ஒரு விளையாட்டுனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்கின்ற ஒரு வரையறை, வரைமுறை அல்லது ஒரு ஒழுங்கு, அது தர்மம் என்று சொல்வார்கள். இந்த தர்மம் இப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதனுடைய இயற்கை என்று சொல்லப்படும், தர்மத்துக்கு அடுத்த பொருள் சொல்லப்படும். இதனுடைய இயற்கை நெருப்பினுடைய இயற்கை சுடுதல், தண்ணீருடைய இயற்கை குளுமையாக இருத்தல், காற்றினுடைய இயற்கை சலனப்பட்டு கொண்டிருத்தல், இது மாதிரி மனிதனுக்கு என்கின்ற ஒரு இயற்கை உண்டு, மிருகங்களுக்கு என்று இயற்கை உண்டு. அது அவருடைய ஸ்வதர்மம் அல்லது இயல்பு, இயற்கை. இந்த தர்மம்ங்கிறதுக்கு ரெண்டு உண்டு. ஒரு ஒழுங்கு வரையறை இருந்தால் மட்டும்தான், தர்மம் என்று சொல்லக்கூடிய இதுதான் செய்யத்தகுந்தது என்று இருந்தால் மட்டும்தான் உலகம் சரியாக நடக்கும். இந்த தர்மம் இதுதான் இவனுடைய இயல்பு, இதுதான் செய்யத்தகுந்தது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ரெண்டா சொன்னோம், விதி என்றும் நிஷேதம் என்றும். இந்த உலகம் நன்றாக நடப்பதற்காக, உலகத்தை இந்த பிரபஞ்ச யுத்தத்தை நடத்துவதற்காக இறைவன் வேதங்களின் மூலமாக விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய இரண்டை படைத்துக் கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதன்படிதான் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதனுடைய இயல்பு என்று சொல்ல வரும் பொழுது அந்த இயல்பு எல்லாருக்கும் பொதுவான இயல்பு, சாதாரண தர்மம் என்று சொல்லப்படும். இரண்டாவது, விசேஷ தர்மம் என்று சொல்லப்படும். சரி, இப்போ ஒவ்வொன்றாக நம்ம சில விஷயங்கள் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கலாம். முருகப்பெருமான் இதான் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக பரமேஸ்வரன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்ம நிவர்த்தி மார்க்கத்தை பத்தி இப்ப பேசலை, விட்டுடலாம். பிரவர்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உலகம் நடப்பதற்காக இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இப்பொழுது பேச போகின்றோம். முருகப்பெருமான் அதைத்தான் ஸ்காந்தத்துல பேசுகிறார். இது செய்யத்தகுந்தது, உலகத்தினுடைய ஒரு ஒழுங்கு, இப்படித்தான் நடக்க வேண்டும், நடந்தால் மட்டும்தான் உலகம் சரிவர நடக்கும். ஒரு சாதாரணமான உதாரணம் பார்க்கலாமே, ரோட்ல போறோம், அமெரிக்கால வலது பக்கம் போறான், இந்தியால இடது பக்கம் போறான்னு வச்சுக்கலாம், கீப் லெப்ட்னு சொல்லுகிறோம். இதை என்ன பண்ணுகிறோம், எல்லாரும் இப்படி போனா தான் சரியா இருக்கும், ஒருத்தன் இடது இன்னொருத்தன் வலது இன்னொருத்தன் நடுவில் போனான்னா என்ன இருக்கும், குழப்பம், ஆக்சிடென்ட்டுகளும். ஆக்சிடென்ட்டே கிடையாது, இது விபத்துக்கள் நடந்தே நடக்கும், தெரியாமல் நடக்காது, தெரிஞ்சே நடக்கும். ஏன், ஒருத்தன் ஒன்றையும் பின்பற்றுவதில்லை. நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி நடக்கிறோம், ஒருத்தன் பின்னாடி நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், இதுதான். எல்லாரும் காலால் நடக்கிறான், ஒருத்தன் தலையால் நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். மாறுபடும் பொழுது, இயற்கை மாறுபடும் பொழுது, அதாவது இதுதான் தர்மம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை விட்டு மாற்றினால் குழப்பம்தான் என்றும். இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறோம், எல்லாரும் காலால்தான் பந்தை உதச்சு விளையாடணும். இல்லை சார், பத்து பேர் காலால் உதப்பான், நான் வந்து என் இஷ்டத்துக்கு காலாலையும் உதப்பேன், எனக்கு விருப்பப்பட்டப்ப கையாலையும் அடிப்பேன்னா அதுல என்ன ஒழுக்கம் ஒழுங்கு இருக்க முடியும், அதை ரசிக்க முடியாது, அந்த ஆட்டம் ரசிக்கும்படியா இருக்காது இல்லையா. இதே போலத்தான் பேண்ட்டை போட்டுக்கிறோம், ஷர்ட்டு போட்டுக்கிறோம், ஷர்ட்டை கீழே போட்டுக்குவேன், பேண்ட்டை மேலே போட்டுக்குவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு யோசனை பண்ணி பாருங்க, அது ஒழுங்காக இருக்காது, உலகம் நடைபெற முடியாது, இது மாதிரி நடத்த முடியாது. திடீர்னு இப்போ நாமெல்லாம் இப்படி பண்ணவேண்டாலும் பண்ணலாம்னு சொல்லலாம், நெருப்பு, நான் வந்து திடீர்னு நெருப்பாக இருக்க மாட்டேன், நான் குழு குழுன்னு இருப்பேன், தண்ணீர் இல்லை இல்லை, நான் வந்து குழு குழுன்னு இருக்க மாட்டேன், நெருப்பாக இருப்பேன்னா நம்ம கத்தி என்ன ஆகுறது, இன்னைக்கு தண்ணியை நினைச்சு குடிப்போம், நாளைக்கு ஆசிட் மாதிரி அது எரிஞ்சுதுன்னா நம்ம கத்தி என்ன ஆகும். நம்ம இயற்கையை மாற்ற நினைக்கிறோம், மாற நினைக்கிறோம், இயற்கையான பொருள்கள் அது மாதிரினா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பிரபஞ்சம் நடக்க வேணும்னா சில இயல்பு, சில வரைமுறை, ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. இதை பகவான் தன்னுடைய ஆணையாக பரமேஸ்வரன் வைத்திருக்கிறார், இதுதான் இதனுடைய இயல்பு, இப்படித்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். அது மாறுபடும் பொழுது உலகமானது கட்டப்படும். அதனால இதை ரெண்டாக வச்சார், என்ன, ஒன்னு விதி, இன்னொன்னு நிஷேதம், நிஷேதம், இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது அப்படின்னு ரெண்டை வச்சார். இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது இதுதான் செய்யத்தகுந்தது, இப்படி இப்படிலாம் பண்ணணும், சத்தியத்தையே பேசு, தர்மப்படி நட, உண்மையே பேசணும், தர்மப்படி நடக்கணும், சத்தியம் வதா, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள், இது இறைவனுடைய சாசனம், கட்டளைகள், இப்படித்தான் நம்ம நடந்து ஆகணும், நடந்து ஆகணும், இதுக்கு வந்து நான் மாற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஏன், அதுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார். அதே மாதிரி நிஷேதம் என்று இருக்கிறது, என்ன நிஷேதம்னா என்ன, விலக்கத்தகுந்தது, பொய் சொல்லாதே, பிறன் மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இரண்டுமே கட்டளைகள், இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு ரெண்டு சொல்லுகிறது. இப்போ செய்யக்கூடியது எது செய்ய வேண்டுமோ அதை செய்தால் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது, நம்ம செய்யக்கூடாதுங்கிறத செய்யாம இருந்தாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது. இப்போ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம செஞ்சாலும் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இங்க அதைத்தான் அவர் சொல்லுகிறார். விதி என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாதிருந்தாலும், நிஷேதம் என்று எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். அந்த இறைவன் தண்டிப்பதற்காக மரக்கருணையை எடுத்துக்கொள்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா அவர் சேது என்று சொல்லப்படுகிறார். இந்த வரையறை ஒழுங்கு என்று இருக்கிறதே, இதை காப்பாற்றுவது அவருடைய கடமையாகிறது. இப்படித்தான் இது இருக்கணும், இந்த இயற்கை இப்படித்தான் நடக்க வேண்டும், உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அவர் சொல்லித்தருகிறார். முருகப்பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், இது உனக்கு எனக்கு இல்லை, சர்வ பிராணிகளுக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் இது இயற்கை. அது அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தேவர்களுக்கு ஒரு சட்டம், அசுரர்களுக்கு மற்றொரு சட்டம் கிடையாது, சட்டம் பொதுவானது. இந்த சட்டம் இதற்காக பிரபஞ்சம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனாலே ஏற்படுத்தப்பட்டது. இந்த விதி என்று சொல்லக்கூடி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அதை தேவர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள், அசுரர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல நிஷேதம் என்று சொல்லி எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை தேவர்கள் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். உதாரணம் தக்ஷயஜம். தேவர்கள் என்னமோ என் பிள்ளை, அசுரர்கள் வந்து மாற்றாந்தாய் பிள்ளை கிடையாது. இங்க இறைவனுக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள், இரண்டு பேர் மேலே பாரபட்சம் கிடையாது. ஆனால் யார் தன் சொற்படி ஆணைப்படி நடக்கிறார்களோ அந்த ஆணைப்படி நடப்பவர்களுக்கு மீது இறைவன் கருணை கொள்ளுகிறார். ஏன், பிரபஞ்சம் அப்பத்தான் நடக்க முடியும், அவருடைய குஷிக்கா இல்லை, நான் சொல்லிட்டேன் அதனால பண்ணிட்டான். ஏன்னா நம்ம மாதிரி சாதாரணமான மனுஷனா என்ன, நான் சொன்னபடி நடந்தா உனக்கு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஜாஸ்தி, நான் சொன்னபடி நடக்கலைன்னா உனக்கு இன்கிரிமெண்ட் கிடையாது. இது மாதிரி நடக்கக்கூடிய மேனேஜர் கிடையாது பகவான். இப்படி உலகம் நடத்தணும்னா இப்படித்தான் நடக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னா உனக்கு தண்டனை உண்டு, ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு என்னுடைய கருணை உண்டு. ஏன் பண்ணிட்டே, அது அசுரர்களுக்கும் அதேதான். லா வந்து அசுரர்களுக்கும் காமன், தேவர்களுக்கும் பொது, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுல இன்னொன்று உண்டு, இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் இருக்கிறார், இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இருக்கிறார். இந்த தர்மமானது இது சாதாரணமான தர்மம் என்று சொல்லப்படும். இந்த விதி நிசேஷங்கள் என்ன, பொய் சொல்லாதேங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. தர்மத்தை தர்மம் சர சத்தியம் வதா என்று சொல்லக்கூடியது வந்து பொதுவானது, இது வேதம் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொது. இல்லை இல்லை எனக்கு வேறே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேறே, கர்நாடகாவில் இருக்கிறவன் வேறே, ஆந்திராவில் இருக்கிறவன், இது மாதிரிலாம் தர்மம், சாதாரணமான தர்மம் இருக்க முடியாது. பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லாருக்கும் எது பொதுவாக இருக்குமோ, செய்யத்தகுந்ததாக இறைவன் வைத்திருக்கிறாரோ அதுக்கு பேரு சாதாரண தர்மம்னு பேரு. ஆனா சில பேருக்கு சில காலத்திலே, அவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு சில இடங்களுக்கு சில காலங்களுக்கு தர்மங்கள் வித்தியாசப்படும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். பிராமணனாக இருக்கக்கூடியவன் என்றைக்குமே ஹிம்சிக்க முடியக்கூடாது, இது தர்மம். ஆனா க்ஷத்ரியன் என்ன செய்ய வேண்டும், தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஹிம்சை செய்யலாம், அது விசேஷமான தர்மம், அது அவனுக்கு விசேஷமான தர்மம். பசுவை கொல்லக்கூடாது, இது சாஸ்திரம், வேதம் சொல்லக்கூடியது. ஆனா இது ஒரு தீங்கு செய்ய வரும் பொழுது அந்த பசுவையும் அடிக்கலாம். பாருங்கள், ரெண்டு கூடாதுன்னு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ் என்ன என்ன உண்டோ அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். அது சில பேருக்கு வர்ண ஆசிரமம், இந்த வர்ணம் இந்த ஆசிரமம். இன்னொரு உதாரணம், இப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எது பண்ணணுமோ அவன், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகும்போது அது பண்ண மாட்டான், சன்னியாசியா இருக்கும்போது அவன் அதை பண்ண மாட்டான். மூணு பேருக்குமே வித்தியாசம் உண்டு, பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாசி என்ற மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒழுங்கு அல்லது தர்மம் வித்தியாசப்படும். இவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும், இவன் அப்படி சன்னியாசி பிச்சை எடுத்து உண்ணணும், ஆனா கிரகஸ்தன் பிச்சை போடணும். இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வள்ளுவர் சொல்லுவார். அதே போல இவனுக்கு சுகபோகங்கள் வெத்தலை போடக்கூடாது. ஒரு உதாரணம், போக வஸ்துக்கள் கூடாது யாருக்கு? பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும். ஆனால் கிரகஸ்தனுக்கு போக வஸ்துவாக இருக்கக்கூடிய தருவாக்கெல்லாம் போட முடியும். அவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு கிடையாது. வித்தை பண்ணுவது மட்டும்தான், வித்தை கழிவு கற்பது மட்டும்தான் இருக்கும். அதே போலத்தான் சன்னியாசி இதை தாண்டியவனாக இருப்பான். இவன் ஒரு இடத்துல கிரகஸ்தன் இருக்கணும், சன்னியாசி இருக்க மாட்டான். பிரம்மச்சாரி ஒரு இடத்துல இருந்து கத்துக்கணும், சன்னியாசி ஒரு இடத்துல 3-4 மேல இருக்கக்கூடாது. இப்போ ஆசிரம தர்மம் மாறுபடும். அதே போல வர்ண தர்மம், அதாவது இவன் பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட வர்ண தர்மங்கள் மாறுபடும். பிராமணன் இருக்கக்கூடிய தர்மம் க்ஷத்ரியனுக்கு கிடையாது, இது பிறப்பினாலே வருவதில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஒரு காரியத்தை செய்கிறான்னா தொழிலினாலே ஏற்படக்கூடியது, பிறப்பினாலே இல்லை. பிராமணமாசீத் பாகூராஜன்யக்கிருதா ஊரூதத்யத்பைஷ்யகா பத்பியாகும் சோத்ரோ அஜாயதே சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூர்யோ அஜாயதே முகாதிந்திரஸ்யாக்னிஸ்ய பிராணாத் வாயுரஜாயதே நாப்யா ஆசீதந்தரிக்ஷம். வேதமானது சொல்லுகின்றது, பிராமணஸ்ய முகமாசீத் பாகூராஜன்யக்கிருதா ஊரூதத்யத்பைஷ்யகா. எப்படி எப்படி எங்கிருந்து வந்தார்னு, அறிவினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய பலத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய வாணிபலத்தினாலே அல்லது தங்களுடைய தொழிலாலே கோசம்ரக்ஷத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், கிருஷி என்று சொல்லக்கூடிய உழக்கூடிய வேலை, இந்த வேளாளர் என்று சொல்லக்கூடிய தன்மை, இந்த 4 பேருக்கும் தர்மங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தனும் இவன் வந்து சாப்பிடாம காலையிலிருந்து இருக்க வேண்டும். க்ஷத்ரி பிராமணன் ஆனவன் காலையில எழுந்து ஸ்தான ஜபாதபாதிகள்லாம் அவன் பண்ணணும், அவனுக்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது. க்ஷத்ரியம் இருக்க முடியுமா? அது மாதிரி வைசிய சுத்தர்கள் பண்ண முடியுமா? அதனாலே வர்ணத்துக்கு வர்ணம் மாறுபடும். ஆசிரமம் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசர் ஆசிரமத்துக்கு தகுந்தபடி இது மாறுபடும். அதே போல இடத்துக்கு தகுந்தபடியாக காலத்துக்கு தகுந்தபடியாகவும் தர்மங்கள் மாறுபடுகின்றன. இதுக்கு வந்து விசேஷ தர்மம் என்று சொல்லுவார்கள். அது எக்ஸப்ஷனல், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எக்ஸப்ஷனல், இது எல்லாருக்கும் பொது கிடையாது, எல்லாரும் இதை பண்ண முடியாது. எக்ஸப்ஷனல் கிளாஸஸ் எங்கே உண்டோ அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு, காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன உண்டோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். இந்த சாதாரண தர்மத்துல தான் விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் வரும். இதெல்லாம் வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய பகுதி. அதை முருகப்பெருமான் சொல்லுகிறார், இந்த விதி நிஷேதம் என்று இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் அதை செய்ய தவறினீர்கள். இதை வரைமுறையிலே அமர்த்துவதற்காகத்தான் சேதுவாக சிவபெருமான் இருக்கிறார். நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஜீவராசிகளை இம்சிக்கிறீர்கள், யாகங்கள் பூஜைகள் இதையெல்லாம் தடுக்கிறீர்கள். மலர் தோட்டங்கள், சத்திரங்கள் கட்டக்கூடியது, மலர் தோட்டங்கள் நந்தவனம் அமைக்கக்கூடியது, குளவெட்டக்கூடியது, இது மாதிரி பூர்த்த தர்மங்கள் என்று சொல்வார்களே, இந்த தர்ம காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தடை செய்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இதுல ரொம்ப பொருத்தமா ஒரு கருத்து பார்க்கணும். ஏன்னா அடுத்தது என்ன சொல்றான்னா, தாரகாசுவன் இந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறார் நிஷேதம் சொல்லியிருக்கிறார் முருக. ஆனா அதுதான் எங்களுடைய இயற்கை. என்ன இயற்கை? ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, தேவர்களை பீடிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, அதை எப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு கேட்கிறான். இது அசுர ஸ்வபாவம். செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி அந்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிடக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது வந்து அசுரஸ்வபாவம். நம்மள ரொம்ப பேருக்கு இந்த அசுரஸ்வபாவம் இருக்கு, ரொம்ப இல்லை, 99% இதைத்தான் பண்ணுகிறோம். என்ன? இறைவன் வேதங்களிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறார், ஸ்நாத்வா புஞ்சித குளித்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுகிறார். தர்மம் சர சத்தியம் வத, தர்மம்னா என்னங்கிறதே அவுட்லாம், சத்தியம் வதா சத்தியத்தையே பேசு. சத்தியங்கிறது என்ன? எவனுக்கு நன்மை செய்யுமோ, நமக்கு இல்ல பிறருக்கு எது நன்மை செய்யுமோ அதை சொல்லுவதுதான் சத்தியமானது. சரி, அதையும் ஹிதமாக பேசு, ஹிதத்தை பிரியமாக பேசு என்று இந்த 3 வேதங்களான சொல்லு. சத்தியம் எது உண்மை, எது சத்தியமோ, எது நடந்ததோ அதை பேசணும். ஆனா பொய்மையும் வாய்மையடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும்னா என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த சத்தியத்தை பிறழுகிறாய். அது வந்து விசேஷமாக அங்கே இருக்கும், அது தவறு கிடையாதுன்னு அதுக்கும் எக்ஸப்ஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. நான் உண்மையே பேச மாட்டேன். அதெல்லாம் சார் இந்த உலகத்துல இல்லாம பொழைக்க முடியுங்களா? பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு.
பொய் சொல்லாம நடக்க முடியுதுங்களா? வீட்டில் பொய், குடும்பத்தில் பொய், ரோட்ல போகும்போது பொய், ஆஃபீஸில் பொய், பொய்யே சொல்லாம நம்மளால இருக்க முடியாது சார். கடவுள் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் இயற்கை. இது தாரகாசுரம் சொன்னதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க, சில விஷயம் கடுமையா நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. பல விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸுக்கு தகுந்தபடியாக அதை விளைச்சுக்கிறோம், ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இஷ்டத்துக்கு விளைச்சுக்கிறோம். சார் இதுதான் சார், அப்படி பண்ணாதான் சார் வேலை ஆகுது, கிடையாது. பண்ணக்கூடாதுங்கும் போது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒன் வேலை போகக்கூடாதுன்னா போகக்கூடாது சார். அவசர அத்தனை என்னக்காவது சுற்றி வச்சு இன்னொரு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? போனால் என்ன ஆகும், எடுத்து வர்றவன் அடிபடுவான் அல்லது நீ அடிபடுவே. ஒரு விஷயத்துக்காக காரணத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த விதிமுறைகளை நாம் நம்முடைய கன்வீனியன்ஸ், நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய சௌகரியத்துக்காக மாற்றினால் அடுத்தவனுக்கும் ஊறு நேருகிறது, தீங்கு நேருகிறது, உனக்கும் தீங்கு நேருகிறது. நம்ம இந்த உலகத்தில் இதை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சின்ன உதாரணம், ஸ்நாத்வா புஞ்சி, இதை குளிச்சுட்டு சாப்பிடு. நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறதே கிடையாது சார். கடவுள் இதெல்லாமா சார் நினச்சிக்கிறார்? சுத்தமான மனசோட இருன்னு சொல்கிறார். என் மனசு சுத்தமாக இருக்கு, என்னமோ இவர் மனசு தான் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஃபினாயில் போட்டு, இல்லை ரின் சோப்பு போட்டு, இல்லை வேற ஏதாவது போட்டு கிளீன் பண்ணி வச்ச மாதிரியும், வேற எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் அவர்களுக்கெல்லாம் சுத்தம் இல்லாத மாதிரியும் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா ரிஷிகள் மகரிஷிகள்லாம் பெரிய பெரிய வேதங்களையும் புராணங்களையும் கொடுத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமா இல்லையா? அவர்கள் குளித்து விட்டுத்தானே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த கதைகள் எல்லாம் சொல்லுகின்றதே. அப்ப அவங்க எல்லாம் என்ன, நம்ம விட தாழ்ந்தவர்களா, ஒன்றும் தெரியாதவங்களா? நம்ம தான் அப்படியே என்னமோ ரொம்ப சுத்த பரமசுத்தம், நான் வந்து இறைவன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவர்களெல்லாம் எங்கேயோ கீழே இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது சரியா? மகா தவறு, பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இன்னும் சில பேர் சார் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன், ஆனா சமைக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவேன், ஏன் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகப்படாது, குக்கர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போய் குளிக்க போயிடுவேன், நான் குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அது ஆயிருக்கணும், நான் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன். எப்பா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா சமைக்கிறதே குளிச்சுட்டு தான் சமைக்கணும், தர்மசாஸ்திரங்கள் அதுக்கு பின்னாடி வந்தக்கூடிய ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுகின்றன. ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தை விளக்குவதற்காக தன்னுடைய மனத்தில இருந்து எழுதப்பட்டது, புத்தியில இருந்து சொல்லப்பட்டது ஸ்மிருதிகள். அதற்கு பிறகு இதை விளக்குவதற்காக வந்தது புராண இதிகாசங்கள். இப்போ இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே, கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையார் பாடுவார். இது அப்படியே அந்த வேதசாஸ்திரத்தை எடுத்து குடிப்பார் சொல்ல அவர் சொல்லுகின்றார். இப்போ வேதசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஔவை தவிர அவள் ஞானி இல்லையா? இப்ப நாம தான் ஞானியா? யோசிக்க வேண்டும், தவறு செய்து கொண்டிருக்கிறோம், தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இப்ப பேசுறதுனால நான் என்னமோ 100% நான் சரி பண்ணுகிறேன் இல்லை, ஆனா எது சரி அதை சொல்ல கடமைப்பட்டவன் நான். இந்த புராணம் பேசும் பொழுது இல்ல இல்ல நீங்க பண்றதெல்லாம் சரி, மனசு ரொம்ப சுத்தமா இருந்தா போதும், நீங்க என்ன வேண்டாலும் பண்ணலாம், கிடையாது, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றாலே நமக்கே தெரியாத பெரிய விஷயம், இந்த மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பெரியது. அதை நடத்தணும்னா தான் இவ்வளவு தர்ம காரியங்களை பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபாதிகள் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி, யோக சாதனை பண்ணி, மனத்தை ஒருநிலைப்படுத்தி, ஆமா மன இதுதான், சலனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வர்றதுக்கு எவ்வளவோ காலமாகும், எத்தனையோ சாதனைகள் செய்ய வேண்டும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் பண்றது சரி, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய மனத்துல பகவான் இருக்கிறார் சொல்ல முடியுமா? நக்கீரர் எவ்வளவு பெரிய பக்தர், சிவபக்தர், நக்கீரர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார், மேலிருந்து மரத்திலிருந்து ஒரு இலை அந்த ஆற்றங்கரையிலே விழுந்தது, ஒரு பகுதி தண்ணீருக்குள்ளே கிடக்கிறது, இன்னொரு பகுதி நிலத்திலே கிடக்கின்றது. தண்ணீருக்குள்ளே இருந்த பகுதி மீனானது, நிலத்திலே இருந்த பகுதி பறவையானது. பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறார், என்னடா அது இப்படி இருக்கிறதேன்னு நினைச்சாராம். பூதம் பிடித்து கொண்டு சென்றது நக்கீரரை. பூஜை செய்யும் பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவனை நினைத்தே செய்ய வேண்டும். இதை செஞ்சவர் யாரு, சண்டேஸ்வரமூர்த்தி. மணலிலே மண்ணியாற்றங்கரையிலே சிவனை லிங்கம் செய்து பூஜை செய்கிறார். எச்சதத்தன் அவருடைய தந்தையார் வந்து பார்க்குடங்களை காலாலே எட்டி உதைக்கிறார், ஒண்ணுமே தெரியல, இவருடைய இவரை முதலில் உதைக்கிறார் தன்னுடைய கோலாலே, தன்னுடைய கைத்தடியாலே சண்டேஸ்வர மூர்த்தியை, தன்னுடைய மகனை பிரம்பாலே விளாசுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கிறார், முழுவதுமாக சித்தமெல்லாம் அவருக்கு சிவமயமாக இருக்கிறது. ஆனா இறைவனுடைய பூஜைக்காக அபிஷேகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய பார்க்குடத்தை அவர் தன்னுடைய காலினாலே அவருடைய தந்தை ஏற்றும் பொழுது தந்தைன்னு தெரியாது, அவரை தந்தைன்னு தெரியாது. மணிக்கவாசகர் இதுதான் சொல்லுவார், சாதியிலும் வேதியன் தாததனை பாதகமே தோறு சோறு பற்றினவா தோணோக்கம் என்று தன்னுடைய திருத்தோணக்கத்தில் பாடுவார். சாதியிலும் வேதியன் தாதை தனை, இவன் குரு, ஏன் உபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி மந்திரத்தை, இவர் தந்தை, அதுலேயும் பிராமணன் பிரம்மகத்தி வரும், தந்தையை கொன்ற பாவம் வரும், குரு துரோகமானது வரும், அதை விட நரகம் இறங்கியே போக முடியாது. ஆனால் சிவ பூஜை செய்யும் பொழுது இது விசேஷ தர்மமாக வரும். அப்போ சிவ பூஜை செய்யும் பொழுது எவனோ ஒருவன் சிவ பூஜை செய்திருக்கக்கூடிய அந்த பார்க்குடத்தை எட்டி உதைத்தான் தந்தை என்று தெரியாது. கோலாலே எடுத்து விழாச்சினார், அது மழுவானது, தந்தை இறந்து விட்டார். இவருடையது பூஜையா இல்லையா? இப்ப நம்ம சொல்ல முடியுமா சண்டேஸ்வரர் மாதிரி நம்மால இருக்க முடியுமா? நக்கீரருடைய தன்மை என்ன? திருமுருகாற்றப்படை பாடி முருகப்பெருமானுடைய அருளாலே முருகப்பெருமானுடைய வேல் வந்து பூதத்தை கொன்று அங்கே இருந்த 999 பேரை விடுவித்தது என்று சொல்லுவார். அவராலே முருகப்பெருமானை வரவழைக்க முடிந்தது, முருகப்பெருமானுடைய வேலை வரவழைக்க முடிந்தது. நம்மால முடியுமா? அவருடைய உதாரணம் நான் சொல்லுகிறேனே தவிர நம்மால அந்த அளவுக்கு இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டா நமக்கு? இல்ல சண்டேஸ்வர மூர்த்தி போல நம்முடைய இறைவனை சித்தத்தை முழுவதுமாக நினைத்திருக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டா? நம்ம பெருசாக பேசுகிறோமே, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அவன் வந்து இவ்வளவு பண்ணா போதும்னு சொல்லுகிறான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சாதாரணமா பண்ணா போதும். ஆசுதோஷி கிப்ரப்பிரசாத மூர்த்தி உண்மைதான், அவன் கிப்ரப்பிரசாத மூர்த்தி. ஆனா தர்மத்தை செய்யும் பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா தண்டனை உண்டு, அது யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஆலால சுந்தரர் மேலே இருக்கும் பொழுது கமலினி அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்கள் மீது மனம் கைலாயத்திலே சென்ற காரணத்தினாலே அவர் பூமிக்கு அனுப்புகிறார். கவனிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆலால சுந்தரர் அந்த ஆலகால விஷத்தையே கொண்டு வந்த தன்னுடைய சேவகராக இருந்தாலும் சரி, அல்லது அம்பிகை தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மயில் ஆடுவதை பார்த்து மனம் திரும்பினாளா, மயிலாப்பூரில் போய் மயிலாக பிற என்று மயிலாடுதுறை மயிலாப்பூர் என்று சொல்லுகின்றோமே, சபித்தார் என்று சரித்திரங்கள் புராணங்கள் சொல்லுகிறதே, அவர்களுக்கு இல்லாத ஒரு திருடமான பக்தி புத்தி சலனமில்லாத தன்மை ஏகாகிரதை நமக்கு வந்துட்டுதா? அம்பிகைக்கு இல்லாதது நமக்கு வந்துட்டுதா? எந்த அடிப்படையிலே நாம் பேசுகிறோம்? ஒண்ணும் கிடையாது, சோம்பேறித்தனம். நம்ம நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய சௌகரியத்துக்காக நம்முடைய இங்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வேதபரமான ஆஜ்ஞைகளை ஆணைகளை மீறுகிறோம். அது குளிச்சுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சத்தியத்தையே பேசுங்கிறதா இருந்தாலும் சரி, ஹிம்சையாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சமாதானம், இதுக்கு ஒரு சப்பக்கட்டு நம்ம நமக்கு நாமே சொல்லி கொண்டிருக்கிறோம். இது தவறான செய்கை, தவறான செய்கை. நெற்றியிலே நீரிட வேண்டும், நீராடி, ரொம்ப அழகா மாறிய சொல்ல, நீராடி நெற்றியிலே நீராடி, இப்படிதான் வச்சுக்கணும் இருக்கிறது, இதுதான் பண்ண வேண்டும் என்று. நான் வச்சுக்க மாட்டேன் சார், வெளியில போனா ரொம்ப சொல்றா சார், அப்படியே சின்ன பொட்டு மாதிரி விபூதி கிடையாது. நன்றாக உத்தூளித்து ஒளிரும் உண்மையனான சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவி என்று பாடுவாரே அருணகிரிநாதர். சண்முகா சண்முகான் ஆறு தண்டம் சொல்லணுமா? அந்த விபூதி வைத்துக் கொள்ளும் பொழுது ஆறு முறை சண்முகா 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 என்று சொல்லி விபூதியை வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த விபூதியை வச்சுக்கிறது கூட நமக்கு கூசுகிறதே, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு கூட கூசுகிறதே. நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம், கவனிக்க வேண்டும், நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம். இதைத்தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும், அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்றபடி நீ பண்ணு, பரவாயில்ல. மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் தாங்க சாப்பிடக்கூடாது, முட்டைக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த முட்டையில வந்து கோழி குஞ்சு வராது, இந்த முட்டை வந்து இது வேற பிராய்லர் முட்டை, இது சாப்பிடலாம். அடுத்தது இல்லை இல்லை சார், இது வந்து ஒண்ணும் இல்லை, இது அந்த இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய என்ன இருக்கு, இது மருந்து சார், மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிடணும், இது மருந்து, அது இது மருந்து, என்ன மருந்து? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சப்பக்கட்டை கட்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தால் எங்கே ஒழுக்கம் இருக்கும், உலகம் எப்படி இருக்கும்? தண்டனை இறைவனாலே கொடுக்கப்படும், தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். புராணம் கேட்கறதுனாலேயோ பூஜை பண்றதுனாலேயோ மட்டுமே நடக்கிறது இல்லை,
இறைவன் என்ன என்ன சொல்லி இருக்கிறானோ அதன்படி செய்துதான் ஆக வேண்டும். இது விதி, விதிக்கப்பட்டது, இறைவனாலே ஆணையிடப்பட்டது. இறைவனுடைய ஆணையை மீறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல மாற்று கருத்தே கிடையாது. இங்கே முருகப்பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்கு இன்னொன்னு ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லுவார், அதுல ஒரு தத்துவம் சொல்லுவார். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய உடலாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே, அதாவது இந்த சைவத்தில் ஒரு அருமையான உண்டு, அத்வைதம் ஒன்றுதான், ஒன்று பரம்பொருள்னு சொல்லிடும், அவ்வளவுதான், அது எல்லாமே அது, தத்து தொம் அவ்வளவுதான், அதுங்கதான் இருக்கிறதுன்னு சொல்லிடும். ஆனா சைவம் அப்படி சொல்லுவதில்லை.